ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம்.
வைஸ்வானர வித்தையை அறியாமல் அக்னிஹோத்திரம் செய்பவனுடைய முயற்சி வீணாகின்றதுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, அக்னியை விளக்கிவிட்டு சாம்பலில் ஆகுதி அளிப்பது எப்படி ஒரு பயனற்ற காரியமோ, அது போல வைஸ்வானர வித்தையை தெரியாமல் ஒருவன் அக்னிஹோத்திரம் வீட்டுல செஞ்சிட்டு இருந்தான்னா அப்படி செய்பவனுடைய முயற்சி வீணானது என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. என்ன காரணம், உணவு முறை பழக்கம், வாழ்க்கை முறை பழக்கம் எல்லாமே மாறி போச்சு இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட மனிதன் எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும், ஒருத்தரும் ஆரோக்கியமா வாழ முடியாது. அப்ப யாரு சம்பாதிச்சுட்டு இருப்பான், நம்மளை வச்சு மருத்துவமனைகள் சம்பாதிச்சுட்டு இருப்பான், கோடி கோடியா மருத்துவமனை கட்டிட்டு இருப்பான், நாம வந்து 100 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருப்போம் வேலைக்கு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன, பாடம் புரியல, வேதம் புரியல, இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க வந்து சாஸ்திரம் இதை சொல்லி கொடுத்துட்டு, வைஸ்வானர வித்தையை அறிந்தவன் தான் உண்டு எஞ்சியதை ஒரு சண்டாளனுக்கு கொடுத்தாலும் அது வைஸ்வானர பகவானுக்கு அளித்ததே ஆகும், இது பற்றி கீழ் வருகின்ற மந்திரம் கூறுகின்றது என்று ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குது. பசித்த சிறுவர்கள் எப்படி தாயை சுற்றி வருவார்களோ அப்படியே எல்லா உயிர்களும் பிராணாக்னி ஹோத்திரத்தை சுற்றி காத்து நிற்கின்றன. உண்மையான பிராணாக்னி ஹோத்திரம் செய்பவன் எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கின்றான். அவனது பிராணாக்னி ஹோத்திரம் எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பதால் அவனது கிரியைகள் எல்லா உயிர்களும் காத்து நிற்கின்றன என்பதாக 24வது பகுதி நிறைவடைவதுடன் இந்த 5வது அத்தியாயமும் இங்கு நிறைவு பெறுகின்றது. அப்போ நாம் இப்போ இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அருமையான ஒரு வித்தையை பார்த்தோம். அந்த வித்தனை வந்து ஏற்கனவே நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்தோம், பாஞ்சாக்கினி வித்தை பார்த்தோம். இப்போ இங்கே வந்து வைஸ்வானர வித்தை பார்க்குறோம். இப்போ இந்த வைஸ்வானர வித்தையிலேயே கூட வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக என்ன வித்தை இருந்தது, பிராணாக்னி வித்யா. இப்போ இந்த பிராணாக்னி வித்யா தான் உண்மையாக நீங்கள் உங்கள் வைஸ்வானரான்னு நீங்களை உணர்றது. அதாவது உங்களுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மனிதன் கிடையாது, இந்த உடல் கிடையாது, நீங்கள் உண்மையிலேயே அந்த ஈஸ்வரன் தான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் உடலற்ற நிலையில் அந்த உணர்வாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த உணர்வு இந்த உடலுக்குள்ளே உறவாடுவதனால நீங்கள் இந்த உடல்னு அபிமானம் வச்சுக்கிட்டீங்க. அப்போ அந்த அபிமானத்தின் காரணமாக தன்னை இன்னார் இப்படி என்று பாவிக்கிறீங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த உடம்பு இல்லாமல் போகும்போது நீங்கள் வெளியே போகிறீங்களா இல்லையா. அப்போ நான் நம்ம சொல்கிறோம் இல்லை, அவர் போயிட்டாருங்க போயிட்டாருங்கன்னு நம்ம அழுகிறோம் இல்லை. அப்போ நம்ம கேட்குறோம் இல்லை, என்னங்க அவர் தானங்க இவங்க இருந்தார், இப்போ இவர் தானங்க அவர் அப்படின்னா, இல்லைங்க அவர் போயிட்டாருங்க, இது அவருடைய பணங்க அவருடைய பாடிங்கன்னு சொல்கிறோம். அப்போ இத்தனை நாள் நம்ம வந்து உண்மையிலேயே இந்த உடம்பை தான் அபிமானிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை தெரிஞ்சால் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் தான் நாம்னு தெரிஞ்சிட்டா அது வாழும்போதே அபிமானிக்கக்கூடிய விஷயம் தானே, நம்முடைய ரியாலிட்டி நம்முடைய சோர்ஸுக்குள்ளே போகிற விஷயம் தானே, அதை பிடிச்சிக்கங்க நீங்கள் வேதம் சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த உயிருக்கு உணவு கொடுக்குறது தான் ஈஸ்வரனுக்கு கொடுக்கின்ற உணவு. அப்போ அந்த ஈஸ்வரனே நான் தான், ஏன்னா நான் சமஷ்டி பிராணனாக இருந்துக்கிட்டு இந்த உடம்புக்குள்ளே விஷ்டி பிராணனாக இந்த உடம்பை வச்சு சில விஷயங்களை அனுபவமாக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் சூட்சமாக இருக்கிறவன் ஸ்தூலத்துக்கு ஏன் நான் வரேன், என்னுடைய தேவையின் நிமித்தம், என்னுடைய அனுபவத்தின் நிமித்தம். அப்போ நான் பஞ்சபூதங்களோட ஏன் கலக்கிறேன், எனக்கு சில அனுபவங்கள் தேவை, இந்த மாதிரி உணவு எடுக்கணும், இந்த மாதிரி விசை சுகங்களை அனுபவமாக்கி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு உடம்பு தேவை. அப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இங்கே பஞ்சபூதங்களில் உடல் உண்டாகி இங்கே எல்லாம் படைக்கப்பட்டு இங்கே புலன்கள் அடிப்படையில் உலகம் உண்டாகி இருக்கு. இந்த புலன்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு உலகம் இருக்குது, புலன்கள் இல்லைன்னா உங்களுக்கு உலகம் இருக்காதுன்னு நான் காலையில் கிளாஸில் சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்னா, இப்போ நீங்கள் கண்ணு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்சி தெரியும், காது இருந்து கேட்டிங்கன்னா விசை சுகங்கள் தெரியும். ஆனால் நீங்கள் கண்ணும் இல்லை காதும் இல்லாமல் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இதுதான் பச்சையாக இருக்குங்க, இது பச்சை பசியல் இருக்கிறது புல்லுங்க, இப்போ இது மாதிரி இருந்தால் இதுக்கு வந்துங்க பேனாங்க, இது மாதிரி இருந்தால் அது பென்சிலுங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு காதும் இல்லை, பார்க்கறதுக்கு கண்ணும் இல்லை, அப்போ எப்படிங்க உங்கள் உலகம் இருக்கும், யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் உலகம் எப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு உலகமே இருண்ட உலகம் தான், நீங்கள் ஏதாவது விசய சுகங்களை தெரிஞ்சுக்க முடியுமா, ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு உலகம் எப்படி உண்டாகுதுன்னா புலன்கள் அடிப்படையில் தானே உண்டாகுது. அப்போ இந்த புலன்கள் அடிப்படையில் உங்களுக்கு உலகம் உண்டாகுதுங்கிறது கண்ணு காது இந்த ரெண்டு தான் அதுக்கு பிரதான புலன்கள். கண்ணு காதும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உலகமே இருக்காது. அப்போ இந்த கண்ணு காது தான் இங்கே வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா ஒளி ஒளி சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜின்னு சொல்லுது. அப்போ அதுதான் இப்போ நம்ம நாதயோக பாடம். இப்போ நம்ம நாதயோக பாடத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், சவுண்டும் லைட்டும் தான் இங்கே இறைவனாக இருக்குது, ஈஸ்வரனாக இருக்குது. அந்த ரெண்டும் நான் தான் நீங்கள் உணரும்போது தான் இந்த உலகம் உங்களுக்கு அனுபவத்துக்கு வருது. ஆனால் அந்த ரெண்டையும் நீங்கள் உணரலைன்னா உலகம் அனுபவத்துக்கு வராது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ விநாயகர்னு வழிபாடு பண்ணக்கூடியது ஓம்காரம் ஒளிக்கடவுள், முருகன் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடியது இன்னொரு ஒளிக்கடவுள், அது லைட்டு லைட் கடவுள். ஏன்னா முருகன் எங்கேருந்து பிறந்தார், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தார். ஆக இங்கே ஒளி ஒளிங்கிற ரெண்டு கடவுள் தான் இங்கே ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு பிறந்ததாக சாஸ்திரம் பேசும். ஆனால் உண்மையில் இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது, இந்த பிரபஞ்ச உற்பத்தி பிக் பேங் தியரி, பிக் பேங் தியரி என்ன சொல்லி கொடுக்குது, சவுண்ட் அண்ட் லைட்டு தான் முதல்ல இந்த ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த பெருவெடிப்பு கொள்கையில் முதல்ல வந்து ஒளியும் ஒளியும் தான் வெளிப்பட்டது அப்படின்னு சயின்ஸ் சொல்லும். ஆக முதல்ல சயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிட்டது, சாஸ்திர லெவலுக்கு வந்துடுச்சு. சில விஷயங்களில் சயின்ஸ் தடுமாறுது, ஆனால் உண்மை என்ன, சயின்ஸ் தான் சாஸ்திரம், சாஸ்திரம் தான் சயின்ஸு. நம்ம அந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அங்கே தான் போய் முடியும். நீங்கள் எங்கே தேடினாலும் திருப்பி நீங்கள் காட் பார்ட்டிகளுக்குள்ளே போயிடணும். சயின்டிஸ்டாகவே மாறினாலும் நீங்கள் காட் பார்ட்டிகளில் தான் போகணும். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக மாறினாலும் நீங்கள் காட் பார்ட்டிகளுக்கு தான் போகணும். ஆக எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் ஒளியும் ஒளியுமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அங்கிற விஷயத்தை இங்கே உணர்றது தான் இங்கே விசேஷமே. அப்போ அதை தான் இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுத்து நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்குது. அப்போ இங்கே வைஸ்வானர வித்தை என்பது அக்னிஹோத்திரத்தினுடைய விஷயம் வந்து என்னன்னா, இந்த மாதிரி பிராணாக்னி வித்தையில நம்ம செஞ்சு இங்கே நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத ஈஸ்வரன் வாழ்கின்றான் என்பதாக சாஸ்திரம் பார்க்குது. அப்போ இங்கே உண்பவனும் ஈஸ்வரன், உறங்குபவனும் ஈஸ்வரன், செயல் செய்பவனும் ஈஸ்வரன், செயல்களும் ஈஸ்வரன், அதனால் வருகின்ற அனுபவங்களும் ஈஸ்வரன். அப்போ அந்த அனுபவமே நான் தான் என்றான்னு ஒரு பாட்டு, கண்ணதாசன் பாட்டு கூட அன்றைக்கி நான் மறந்து போச்சு. இந்த கிளாஸ் எடுக்கும்போது ஒரு அம்மாக்கிட்ட கேட்டேன், அப்புறம் அந்த அம்மா எனக்கு அனுப்பி வச்சாங்க. அருமையான பாட்டு. பிறப்பில் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதெனக் கேட்டேன், படித்து பாரன இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதெனக் கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதெனக் கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதெனக் கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதெனக் கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதெனக் கேட்டேன், வாடி பாரன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதெனக் கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில், ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்படின்ட்டு ஒரு கண்ணதாசன் பாட்டு. இது அருமையான பாட்டு. அப்போ எல்லாமே நான் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னா நீ எதுக்குப்பா இறைவா? எல்லாமே நான் ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு நீ சொல்லிட்டீன்னா, அப்போ நான் ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த அனுபவமே வாழ்க்கைனா நீ எதுக்குன்னு கேட்கும்போது அந்த அனுபவமே நான் தான் என்றான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்ணதாசனுடைய அந்த ஞானம் பாருங்கள். ஒரு கவிஞர் கண்ணதாசனால் இது எழுத முடியுதுன்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு ஞானியாக இருந்தால் அதை சொல்ல முடியுங்கிறத நீங்கள் இங்கே இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அப்போ இங்கே எல்லாமே இங்கே எந்த அனுபவமும் இறைவனுடைய அனுபவம், உங்களுடைய அனுபவம் கிடையாது. இது நான் செய்கிறேன்ங்கிறது உங்களுடைய அகங்காரம், நான் வாழ்கிறேன் என்பது உங்களுடைய அகங்காரம். அந்த அகங்காரத்தினால தான் நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கீங்க. அப்போ இங்கே எல்லாமே இறைவன் தான் செய்கிறான்ட்டு நீங்கள் எப்போ உங்களை இழக்கிறீங்களோ அதுக்கு பேர் சரணாகதி, சரண்டரன் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். அப்போ நீங்கள் வந்து இங்கே நானுங்கிற ஒருத்தன் கிடையாது, இங்கே ஈகோவே நமக்கு இல்லை. ஏன்னா இறைவன் மட்டுமே இந்த உடம்பையும் மனசையும் கருவியாக வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் இந்த உடம்பை எப்படி பார்க்கணும், ஈஸ்வர உடம்பாகவே பார்க்கணும். இந்த உடம்பும் மனசும் ஈஸ்வரனுடைய கருவிகள்ங்கிறதுனால அவனுடைய டூல் இது. அப்போ அந்த டூலை வச்சு அவன் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறானோ அதை செய்யட்டுமேன்ட்டு நீங்கள் அவனோட ஒத்திசைவோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அவன் வாழ்கிறான் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை இறைவன் வாழ்வான், நீங்கள் வாழ வேண்டியதில்லை, இறைவன் வாழ்கிறான்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் உண்மையில் இறைவன் வாழணும்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும், அமைதியும் ஆனந்தம் மட்டும்தான் எனக்கு தேவைன்னு எதிர்பார்க்கணும். அப்போ அந்த அமைதியும் ஆனந்தம் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் பூரா உங்களை விட்டு காணாமல் போயிடும், உங்களுடைய ஆனந்தத்தை கெடுக்கிற விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு காணாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் உங்களை தேடி வந்துடும், அமைதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் உங்களை தேடி வந்துடும். அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், உண்மையாக அமைதியும் ஆனந்தமாக இருக்கும். அதுக்கு தானே எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை அடையுங்க, அதை கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எனக்கு பணம் வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு பட்டம் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு கார் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கான்னு கேட்குறேன். அந்த லிஸ்ட்டுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா? இப்போ அவர் பாருங்கள், ஒரு கார் வாங்கினார், அந்த கார்னால் அவர் திருப்தி அடைஞ்சிட்டாரா? டெஸ்ட்லா காரை விட இன்னொரு காஸ்ட்லி கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ பாருங்கள் மைண்ட் என்னன்னா ஆஸ்லேஷன் தான், எப்பயுமே தேவைகளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நிறைவாகாது இல்லையா. அப்போ நிறைவாகணும்னா நமக்கு என்ன, நான் நிறைவாக வாழணுங்கிற அந்த திருப்தி தானே இங்கே ஆனந்தம், அந்த திருப்தி தானே இங்கே அமைதி. அப்போ இங்கே திருப்திங்கிற வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். திருப்தி தான் இங்கே எல்லாமே, இறைவனே அந்த திருப்தியாக இருக்கிறான், அவனே அந்த அனுபவம். திருப்திங்கிற அனுபவம் யார் தெரியுமா? இறைவன் தான். அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறான் இல்லையா, அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னா அந்த திருப்திங்கிற அனுபவமே நான் தான்டாப்பா. உனக்கு ஏன் திருப்தி வரமாட்டேங்குது? நீ திருப்தி நான் தான் தெரிஞ்சிக்காமல் இருக்க, அதனால உனக்கு அந்த அனுபவம் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு இறைவன். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்குங்க. இதுதான் இங்கே வைஸ்வானர வித்தை அப்படின்ற ஒரு அருமையான வித்தையை இங்கே இந்த சாஸ்திரம் விளக்குது. இப்போ நம்ம அடுத்தது 6வது அத்தியாயத்துக்கு போகிறோம். இது அருமையான அத்தியாயம். இது வந்து என்னன்னா சத்வித்யான்னு இதுக்கும் பேர். இங்கே வந்து ஒரு முக்கியமான உபநிஷத்து வாக்கியம், மகா வாக்கியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகா வாக்கியத்தை இந்த இடத்துல உபதேசம் பண்ணுது. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த 5 அத்தியாயங்கள் வரைக்கும் பெரும்பாலான தியான பகுதிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த அத்தியாயத்தில், இப்போ இந்த 6வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியானத்தின் விளைவான, இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்ச இந்த மாதிரி தியானங்கள், என்னென்ன தியானங்கள், பஞ்சாக்னி வித்யா, வைஸ்வானர வித்யா, அப்புறம் பிராணாக்னி வித்யா என்ற நிறைய வித்தைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் தியான பகுதிகள். இப்போ இந்த மாதிரி தியான பகுதிகள் நம்ம பார்த்துட்டு வந்ததுனால அதனுடைய விளைவு தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்ச இந்த தியானத்தினால என்னங்க எனக்கு பலன், அந்த பலன் தான் இங்கே என்ன தெரியுமா? ஆன்ம அனுபூதி, அபரோக்ஷ அனுபூதின்னு இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அனுபூதினா அனுபவம். அனுபவம்னா என்னங்க? அந்த ஆத்மாவே நேரடியாக அனுபவமாக்குறது. ஆத்மானா என்னங்க? ஆத்மானா திருப்தி. அப்போ ஆத்மானா அந்த திருப்தியை நான் நேரடியாக அனுபவமாக்குறது. ஆத்மாவை நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு திருப்தி வந்துடுது, அவ்வளவுதான், நீங்கள் ஆனந்தமாக இருக்க போறீங்க. அந்த திருப்தி வந்துட்டா நீங்கள் நிறைவாயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது தேவையா? இப்போ சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வந்து நான் இந்தாங்க லட்டு சாப்பிடுங்கன்னு கொடுக்குறேன், ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு அடுத்து வைக்கிறேன், அப்புறம் விதவிதமான அறுசுவை உணவுகளை கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்குறேன். சரி, நீங்கள் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்ருவீங்க? வயிறு நிறையிற வரை தானே சாப்பிட முடியும். அப்புறம் திருப்தி ஆகின உடனே என்ன சொல்லுவீங்க? போதுங்க போதுங்க, இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க, போதுங்க போதுங்கம்பீங்க. ஏங்க திருப்தி ஆகிட்டேன். அந்த திருப்தி உங்களுக்கு வந்த பிறகு எப்படி உள்ள சாப்பாடு போலையோ அது மாதிரி இறைவனை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தி வந்துட்டா உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்கிறது சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த திருப்திக்குள்ளே நீங்கள் போயிட்டா அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு மனசு கேட்குமா? எதுவுமே தேவைப்படாது, ஏன்னா நிறைவாகிடுதில்ல. அந்த நிறைவு தான் இறைவன், அந்த திருப்தி தான் இறைவன், அதுதான் பிரம்மம். அதை தான் இங்கே சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ பாடுபடுதுன்னு நான் பார்க்குறேன், ஏன்னா பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, குறிப்பாக உபநிஷதங்களின் உச்சக்கட்ட உபதேசமான அத்வைத அனுபவம் இங்கு கூறப்படுகிறது. அடிப்படையில் மனிதனும் இறைவனும் ஒரே சைத்தன்ய பொருளே, உணர்வு பொருளே என்று கூறப்படுகின்ற மகா வாக்கியங்களில் ஒன்றான தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்பது இந்த அத்தியாயத்தில் 9 முறை கூறப்படுகின்றது. உத்தாலகர் என்ற முனிவருக்கும் அவரது மகனான சுவேத்தகேதுவிற்கும் இடையில் நடைபெறுகின்ற உரையாடலாக இந்த உபதேசம் இங்கு பார்க்கப்படுகிறது. இது ஒரு அருமையான கதை. இது இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே இந்த அத்தியாயத்தில் தொடரலாம். இப்போது இந்த கதையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்போது அனைத்தையும் அறியும் அறிவு எது? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நான் இதை பேனா அப்படின்னு சொன்ன உடனே அது பேனான்ட்டு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு அறிவு உங்ககிட்ட இருந்தால் தான் அது பேனாங்கிறத நீங்கள் உள்ளே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பையனுக்கு அது பேனான்னு சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் அது பேனாங்கிறத நீங்கள் உள்வாங்கிறதுக்கே உங்ககிட்ட அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஜடமாக இருக்கிறீங்க. இப்போ நான் கல் முன்னாடி போய் இது பேனா இது பேனான்னு 10 முறை சொன்னாலும் உடனே கல் வந்து அது பேனாதாங்க திருப்பி சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. அப்போ இங்கே யாருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி சொல்ல முடியும்? ஒரு அறிவு பொருள் தான் திருப்பி சொல்ல முடியும். அது என்னன்னு கேட்டுக்கிட்டு அது திருப்பி சொல்ல முடியும். அப்போ அப்படிப்பட்ட அறிவு தான் நீங்கள், உங்களுடைய ரியாலிட்டியே அந்த அறிவு தான், அதுதான் கான்சியஸ்னஸ். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, வெளியே இருந்து அந்த பேனாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய அறிவுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இக்னரன்ஸு. அதாவது இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இந்த பாடிங்கிற ஒரு விஷயத்தையே நான் இருக்கிறதுனால தான் உணர்றேன். நான் இல்லைன்னா இங்கே பாடியே கிடையாது. ஏன்னா நான் வெளியே போயிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு, என்னை பிணம் தானே சொல்கிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. ஆனால் இந்த என்னுடைய ரியாலிட்டி நான் வெளியே வந்துட்டேன், இதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பிணம். அப்போ இங்கே மரியாதை யாருக்கு? எனக்கு தான். நான் உள்ளே இருக்கிறதுனால தான், நான் இந்த பாடிக்குள்ளே இருக்கிறதுனால தான் எனக்கு ரெஸ்பெக்ட். அப்போ இந்த ரெஸ்பெக்டை நான் புரிஞ்சுக்கிட்டா, என்னுடைய ரியாலிட்டி எனக்கு தெரிஞ்சிட்டா, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் அறியும் உணர்வு, எல்லாம் அறியும் அறிவு நான் தான் அப்படின்னு எனக்கு நான் புரியும் போது அதுதான் என்னுடைய சோர்ஸ், என்னுடைய ரியாலிட்டிங்கிறது இங்கே சுட்டி காட்டுறது தான் இந்த 6வது அத்தியாயத்தினுடைய அருமையான விஷயம். இப்போ இங்கே ஒரு சின்ன கதை. இப்போ அந்த கதை என்ன அப்படின்னா, அருணனின் மகனான யார் இருக்கார் இங்கே? உத்தாலகர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அருணனின் மகன் தான் உத்தாலகர். அந்த உத்தாலகரினுடைய மகன் தான் ஸ்வேத்தகேது. இப்போ இங்கே வந்து மகன் அப்பாங்கிற உறவு வந்து நம்ம எப்படின்னா குரு பரம்பரையில் பார்க்கணும். அதாவது அப்பா மகன் உறவுங்கிறது குரு சிஷ்ய உறவுல தான் இங்கே வந்து இதை உபநிஷத்து பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ அருணனின் பேரன் ஸ்வேத்தகேது ஒரு நாள் அவரது தந்தையை பார்த்து, ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவரை நாடி சென்றான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அன்பு மகனே, இனி நீ பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ வேண்டும், ஆகவே நீ வேத அத்தியாயனங்களை பண்ணுவதற்காக நான் உன்னை வந்து ஒரு வேத பாடசாலையில் சேர்த்து விடுறேன், நீ அங்கே போய் வேத பாடங்களெல்லாம் படித்து நீ வந்து ஒரு பிரம்மத்தை உணர்ந்த பிராமணனாக வெளிவருவாய். இப்போ நீ வந்து ஒரு சாதாரண ஆளாக இருக்கிற, நீ எப்போ பிராமணன் ஆகிற அப்படின்னா பிரம்மத்தை உணர்ந்த போது தான் நீ பிராமணன் ஆகிற. அப்போ அதனால் நான் வந்து உன்னை வேத பாடசாலையில் சேர்த்து விடுறேன், நீ போய் வேத பாடங்களெல்லாம் படிச்சுட்டு அந்த பிரம்மத்தை உன்னுக்குள்ளே உணர்ந்துக்கிட்டு நீ வரணும், ஆகவே நீ வந்து பிரம்மச்சாரி வாழ்க்கைக்கு தயாராகிடு அப்படின்னு சொல்லி அவனை சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, வேதாங்கங்களை கற்காமல் பெயரளவுக்கு பிராமணனாக இதுவரை நமது குலத்தில் யாரும் இருந்ததில்லை என்றும் அங்கே அவனுக்கு அறிவுறுத்துறாரு. ஏன்னா இப்போ வேதாந்தங்களை தெரிஞ்சிக்காம பெயரளவுக்கு ஒருத்தர் தன்னை பிராமணன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னா அவன் வந்து பிராமணனே கிடையாது. ஏன்னா அவனுக்கு பிராமணன்கிற அந்த பேரே வந்து வேதாந்தங்களை படித்து பிரம்மத்தை உணர்ந்ததனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதாந்தங்களை படிக்காம தன்னை பிறப்பால் பிராமணன் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவனை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்வதில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வேணா ஏற்றுக்கலாம், பூனில் பார்த்துட்டு அவர் ஐயருங்க அல்லது ஐயங்காருங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் வேணால் அவங்கள பிராமணனாக ஏற்றுக்கலாம். ஆனால் வேத சாஸ்திரம் ஏற்றுக்கிறது கிடையாது. வேத சாஸ்திரம் எப்படி ஏற்றுக்குதுன்னா, வேதாந்தங்களை படித்து பிரம்மத்தை தன்னுள் உணர்ந்து கொண்டவனை மட்டுமே பிராமணன் என்பதாக சாஸ்திரம் பார்க்குது. அதை இங்கே வந்து அவருடைய அப்பா உத்தாலகர் என்ன சொல்கிறாருனா, பையனுக்கு சொல்கிறாரு, மகனே, நம்முடைய குடும்பத்தில் யாருமே வேத வேதாந்தங்களை கற்காமல் பேரளவிற்கு பிராமணனாக இதுவரை நமது குலத்தில் யாருமே இருந்ததில்லை என்று கூறினார். உத்தாலகர் தாமே பெரிய அறிஞராகவும் மகானாகவும் திகழ்ந்ததாலும் மகனை பிரம்மச்சாரியாக வாழுமாறு இவ்வாறு கூறுகிறார். பிரம்மச்சாரி என்பது குருகுலத்தில் வாழ்வதை குறிக்கின்ற ஒரு சொல். அதாவது திருமணம் செய்யாத ஒருவனை பிரம்மச்சாரி என்று சொல்வதன் நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் அவ்வாறு பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகிறதே தவிர, அவன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்றான் என்ற அடிப்படையில் பிரம்மச்சாரி என்று சொல்வது கிடையாது. அதனால் வேத காலத்திலே பிரம்மச்சாரி என்று சொல்வது, இன்றும் நம்மிடத்தில் நடைமுறையில் திருமணம் ஆகாதவர்களெல்லாம் பிரம்மச்சாரி என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் பிரம்மச்சாரி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரம்மத்தை அறிவதற்காக அவன் எடுக்கின்ற ஒரு முயற்சி தான் பிரம்மச்சாரி என்று இங்கே சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அப்போ இங்கே மாணவ பருவம் பெரும்பாலும் நமக்கு குருகுலத்திலேயே கழிஞ்சிடும். அப்போ அந்த நிலையில் நம்ம பிரம்மச்சாரியாக வாழ்வோம். அதைத்தான் இங்கே வந்து உத்தாலகர் வந்து மகனுக்கு சொல்லி கொடுத்து அவனை வந்து வேதங்களை கற்றுக்கொள்வாய் என்று ஆசீர்வதித்து அவனை குருகுலத்தில் போய் சேர்த்துறாரு. அப்போ சேர்த்தகேது என்ன பண்ணுறான், போய் குருகுலத்தில் படிக்கிறான். குருகுல வாழ்க்கையெல்லாம் வந்து 12 வருஷம், அதாவது வேத பாடங்களை படிக்க போயிட்டா 12 வருஷம் குருகுலத்திலே இருக்கணும். அப்போ தன்னுடைய 24வது வயதிலே அவன் வந்து எல்லாம் கற்று முடிச்சிட்டான். 12வது வயசில் அங்கே போய் சேர்றான். குருகுலத்திலே ஒரு 12 வருஷம் இருக்கிறான். இப்போ 24 வயசு ஆகிடுச்சு அவனுக்கு. அவன் வேதங்கள் எல்லாம் கற்று முடிச்சிட்டான். இப்போ அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்துடுச்சு. அதாவது வேத பாடத்தை படிச்சுட்டா அகங்காரம் வரக்கூடாது. இல்லை, இவன் என்ன பண்ணிட்டான், அந்த வேத பாடத்துக்கு கற்றுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் ஒரு செருக்கு வந்து அவன் இடத்துல ஒட்டி கொண்டது. ஆணவத்துடன் அவன் வந்து திரும்பி வந்தான், வீட்டுக்கு வந்தான். அவன் வந்து அந்த தோரணையை பார்த்தார். அவங்க அப்பா உத்தாலகர் அவனை பார்த்தாரு. அதனை புரிந்து கொண்ட தந்தை அவனிடம், என் இனிய மகனே ஸ்வேதகேது, எல்லாம் கற்றுவிட்டோம் என்ற ஆணவம் உன்னிடம் தெரிகிறதே, செருக்கு மிக்கவனாக அல்லவா நீ திரும்பி வந்திருக்கிறாய், எந்த உபதேசத்தால் கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, அந்த உபதேசத்தை பெற்றாயா என்று கேட்டார். இதை கேட்ட உடனே அவனுக்கு சாத்தகேதுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறீங்க, கேட்காதது கேட்குமா, சிந்திக்காதது சிந்திக்குமா, அறியாதது அறியுமா, அப்படி என்னப்பா, அப்படி ஒரு விஷயம் இருக்கா, எனக்கு புரியலையே. வணக்கத்துக்குரிய தந்தையே, அத்தகைய அறிவு எப்படி சாத்தியம், அதை எனக்கு தாங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று ஸ்வேதகேது தன்னுடைய தந்தையான உத்தாலகரிடம் கேட்டான். பொதுவாக வந்து நம்ம அறிவு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது, இப்போ நம்ம வெளியே படிக்கக்கூடிய கல்வி இருக்கு இல்லையா, வித்யா. இப்போ நம்ம வந்து வேதம் படிக்கலாம், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அப்படி நம்ம படிக்கின்ற அந்த படிப்புனால நமக்கு வர வேண்டியது முதல்ல என்ன தெரியுமா, பணிவு வரணும். அதாவது பணிவுன்னு ஒன்று வந்தால் மட்டும்தான் அவன் படித்ததுக்கு அடையாளம். ஒருத்தன் படிச்சுட்டு ஒருத்தன் ஈகோவில் இருக்கிறான் அப்படின்னா அவன் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். அதாவது ஒழுங்காக படிக்கிறவங்ககிட்ட முதல் தகுதி என்னென்னா பண்பு நலன்கள் பணிவு வந்துடும். ஏன்னா அந்த கல்வி வந்து முதல்ல அவனுக்கு கற்றுக் கொடுக்கறதே பணிவு தான். அப்போ அந்த பணிவு வந்துட்டாலும் அவன் பார்க்குறவங்களெல்லாம் எப்படி பண்ணுவான், ரெஸ்பெக்ட் கொடுப்பான், மரியாதையாக கூப்பிடுவான், சார்பா மேடம்பா. ஆனால் இன்றைக்கு என்னாச்சு, எல்லாம் அந்த பணிவு வரல. இல்லை இன்றைக்கு கல்ச்சர் எப்படி இருக்கு, ப்ரோ அப்படிம்பா. இவனோட பெருசாக இருப்பார் அவர், அவருக்கு வயசானவர் ப்ரோ அப்படிம்பா. ஏன்னா இவனுக்கு வந்து ப்ரோன்னா பிரதர்னு அர்த்தம். அப்போ வந்து ப்ரோன்னா பிரதருங்கிற வார்த்தை எவ்வளோ சாதாரணமாக அவன் யூஸ் பண்ணுறாங்கிறது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு பேர் வந்து பணிவு கிடையாது. அதாவது ப்ரோங்கிறது வந்து ஒரு உரிமை சொல், ஆனால் பணிவுங்கிறது வந்து ஒரு அடக்கச் சொல். அடக்கச் சொல் அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் மரியாதை நிமித்தம் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் மேடம் அப்படி தான் சொல்லணும், அல்லது சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் அம்மா அப்படி தான் நம்ம பேசணும். அப்போ அந்த பணிவு தான் நம்ம படித்ததுக்கு அடையாளம். அந்த பணிவை தருகின்ற வித்யா, வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இங்கே வித்யா மட்டும்தான் வினயத்தை கொடுக்கும். அப்போ அதுதான் உண்மையான கல்வி. அப்போ கல்வியால் ஒருவன் செருக்குற்றால் அவன் உண்மையான கல்வி பெறவில்லை என்று இந்த இடத்துல உபநிஷத்து சொல்லுது. இந்த இடத்துல உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் படிச்சிருக்கிறேங்கிற ஈகோவில் இருந்தான்னா அவன் படிக்கவே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தன் கலெக்டர் ஆகிட்டான், ஆனால் கலெக்டராக போஸ்டிங்கில் இருக்கான், ஆனால் அவன் பயங்கர ஈகோவில் இருக்கான். அவன் நீங்கள் கலெக்டர்னு வேணால் நீங்கள் சொல்லலாம், ஆனால் சாஸ்திரம் ஏற்றுக்கிறது கிடையாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் படிக்கவே இல்லைங்குது. நாம் வேணால் நாம் இந்த உலக தேவைக்காக ஒரு கலெக்டர் படிச்சுட்டாரு, கலெக்டர் போஸ்ட்டு கொடுத்துட்டோம், இவர் ஜட்ஜுக்கு படிச்சுட்டாரு, ஜட்ஜு போஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த போஸ்டிங்னால அவனுக்கு ஈகோ வந்துடுச்சு, அகங்காரம் வந்துடுச்சு அப்படின்னா அவன் பாடமே படிக்கல. காரணம் என்னென்னா, அவன் படித்த படிப்பு அவனுக்கு பணிவை கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன்னா வித்யா ததாத்தி வினயம், அந்த பணிவை கற்றுக் கொடுப்பது தான் உண்மையான கல்வி. இதுதான் சாஸ்திரம் முதல்ல முன்னிறுத்துது. பணிவு இருந்தால்தான் அவன் படித்தவங்கிறத முதல்ல சாஸ்திரம் இங்கே முன்னிறுத்துது. இப்போ இந்த பணிவு வந்து சுயத்தை கேட்டுக்கிட்டு இல்லை, இந்த பாடம் இந்த கதை வந்து அழகாக சொல்ல வருது, இந்த கதை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்க வருது, அதான் இந்த கதையினுடைய நோக்கம். அப்போ இங்கே வந்து இந்த சுயத்தை கேது போய் வேதசாலையிலேயே பாடசாலையிலேயே படிச்சிருந்தாலும் அவங்ககிட்ட பணிவு இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா. இப்போ நாம் நினைக்கலாம், அது எப்படிங்க வேத பாடசாலையில் படித்தா பணிவு இல்லாமல் போகுமா, அது எவ்வளோ பெரிய உயிரி வித்தை, அப்படி இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, அவன் வேதசாலையில் படித்தான், ஆனால் பாடத்தை படிச்சானா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கணும். விஷயம் இவ்வளவுதான். அதாவது வேத பாடத்தில் நிறைய பேர் 12 வருஷம் படிப்பானுங்க, ஆனால் எல்லோரும் படிப்பை முடிச்சுட்டு வந்தாங்களான்னு கேடுங்க. ஆமாங்க, 12 வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. 12 வருஷம் முடிச்சுட்டு வந்தப்பா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ரவுடித்தனம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன், டான்ஸ் ஆட தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு கோயில் விசேஷத்தில் 2-3 சாமியார்கள் டான்ஸ் ஆடினானுங்கள, 3 ஐயருங்க. அது வந்து டிவியில் ஒரு பாப்புலராக போட்டிருந்தானுங்களே, ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. என்ன ஒரு கோயில் அர்ச்சகர் இப்படி டான்ஸ் ஆடலாமான்ட்டு அவன் குத்து டான்ஸ் ஆடுறான் 3 ஐயருமே. அப்போ 3 ஐயருமே குத்து டான்ஸ் ஆடுறான்னா அவன் வேத பாடசாலையில் எப்படி படிச்சிருப்பான்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா உண்மையான வேத பாடசாலையில் படித்தவனுக்கு குத்து டான்ஸ் வருமா, பணிவு தானே வரணும். அப்போ பணிவு வரலன்னா அவன் படிக்கலன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் எல்லா ஐயர்களையும் அப்படி கணக்கு போட்டக்கூடாது. ஒரு வகுப்பறையில் 50 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 5 பேர் தான் ஒழுங்காக படிப்பான், மீதி 45 பேர் படிக்க மாட்டான். அப்போ அந்த 45 பேரை வச்சு மாஸ்டர் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லை அந்த கல்வி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அந்த வகுப்பறையில் இருக்கிற வாதியார் சரியில்லை, அதனால தான் இந்த 45 பேர் வீணாக போயிட்டாங்க. அல்லது அந்த வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்குற பாடம் சரியில்லை, அதனால இந்த 45 பேர் வீணாக போயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நாம் தான் தப்பு பண்ணுறோம். 5 பேர் தேறி இருக்கிறான்ல, 50 பேர் இல்லை, 5 பேர் தேறி இருக்கிறான். அப்போ அவனும் அதே வாதியார்கிட்ட தான் கற்றுக்கிட்டான், அவனும் அதே பாடம் தான் படித்தான். ஆனால் அந்த 5 பேர் தேறினாங்க, 45 பேர் தேறலன்னா தப்பு யார் இடத்துல? வாதியார் இடத்துலையும் கிடையாது, கல்வி இடத்துலையும் கிடையாது, அந்த மாணவர்கள் இடத்துல. அந்த மாதிரி மாணவனா இப்போ சுயத்தை கேது என்ன பண்ணிட்டான்னா, போய் வேத பாடசாலையில் படிச்சுமே பயன் இல்லாமல் போச்சு, அதனால அவன்கிட்ட அகங்காரம் வந்துருச்சு. அப்போ இங்கே சுயத்தை கேதோ அத்தகைய அகங்கார நிலையில் இருந்தான். இப்போ முண்டக உபநிஷதம் 1வது அத்தியாயத்தினுடைய 14வது மந்திரத்தில் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவை 2 வகையாக பிரித்து சொல்லும். அதாவது உயர்ந்தது மற்றும் சாதாரணமானது அப்படின்னு 2 விதமாக அந்த அறிவை பிரித்து அந்த முண்டக உபநிஷத்து பேசும். நான் ஏற்கனவே முண்டக உபநிஷத்தில் இதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அது வந்து 2 வகை அறிவுகள் என்று இங்கே சாஸ்திரம் பேசும். அப்புறம் 4 வேதங்கள், உச்சரிப்பு, சடங்குகள், இலக்கணம், அகராதி, யாப்பு, வானகிகள், ஜோதிடம் போன்றவை சாதாரண அறிவை சேர்ந்தவைகள். 2 அறிவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் புறத்தில் கற்றுக்கொள்ள எல்லா விஷயமே வந்து சாதாரண அறிவு. ஆனால் அழிவற்றவராகிய இறைவன் எந்த அறிவால் அறியப்படுகிறாரோ அதுவே உயர்ந்த அறிவு என்று இங்கே வேதம் அருமையான விஷயத்தை இங்கே வெளிப்படையாக சொல்லுது. இதை நான் கடந்த முறை உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியிருந்து என்ன விஷயம் வேணால் படிக்கலாம், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், இல்லை வேதமே படிக்கலாம். இப்போ இந்த ஸ்வேதக்கு போய் 12 வருஷம் வேத பாடசாலையில் பாடம் படித்த மாதிரி நீங்கள் வேதமே படிச்சிருக்கலாம். ஆனால் இறைவனை அறிய முடியவில்லை என்றால், அந்த பாடத்திட்டத்தின் மூலமாக உங்களால் இறைவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அது வந்து சாதாரண அறிவு. நீங்கள் இறைவனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் உயர்ந்த அறிவு. இதை வந்து திருவள்ளுவர் சொல்கிறார்ல, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின், திருவள்ளுவருடைய திருக்குறள். ஒருத்தன் படித்ததுனால என்ன பயன், இறைவனை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் உண்மையாக படிச்சிருக்கிறான்னு அர்த்தம். வாழறிவன் அப்படின்னா இங்கே வாழறிவன்கிற விஷயம் வந்து ஒரு பரிபாசை. வாழ் அறிவன் அப்படின்னா உயிர். ஏன்னா உயிரினுடைய நிலை எப்படி தெரியுமா, ஒரு வால் மாதிரி தான் அது அப்படியே ஆடிக்கிட்டே போகும். உயிரணுக்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வால் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டே அப்படியே போகும். அது வந்து தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போகும்போது தான் பிண்டமாக மாதிரி உடம்பு எடுக்கும். அப்போ அந்த அது ஒரு அறிவு பொருள், அது வந்து ஒரு உயிர் பொருள், அது ஒரு அறிவு பொருள். அப்போ அந்த இறைவன் தான் நான் அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கலாமல் ஒரு பாட படித்தான்னு வச்சுங்களேன், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழ் அறிவன் நற்றால் தொழார் எனின், அந்த இறைவன் தான் நான் என்று இறைவனுடைய தகுதியை ஒருத்தன் அடையவில்லை என்றால் அவன் படித்ததுனால எந்த பயனும் இல்லை என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இங்கே உபநிஷத்து இதை தான் இங்கே சொல்லுது. அப்போ இதில் வந்து இந்த வித்தை, இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கதை, அருமையான வித்தை. இதில் வந்து நேரம் இல்லை, இப்போ 10:59 ஆச்சு. அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துல இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது உத்தாலகருடைய மகனான ஸ்வேதகேது வந்து வேத பாடசாலையில் போய் படிக்க போகிறான். படித்து 12 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஈகோவில் வரான், ஹெட் வெயிட்டில் வரான், நான் எல்லாம் படிச்சுட்டேங்கிற திமிரில் வரான். அப்பா கேட்ட கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியல. அப்பா அருமையான ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார், எது கேட்காததோ கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, இந்த உபதேசத்தை பெற்றாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அது அவனுக்கு புரியல. அது எப்படிப்பா கேட்காதது கேட்கும், சிந்திக்காதது சிந்திக்கும், அறியாதது அறியப்படும், அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்டான். ஆமாம் இருக்கு, அதுதான் அக அறிவு. அதுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ். நீங்கள் வெளியிருந்து தெரிஞ்சுக்கிற அறிவுக்கு பேர் புற அறிவு, அதுக்கு பேர் நாலெட்ஜ் அப்படின்னு நான் கடந்த பாடத்தில் சொல்லி கொடுத்தேன். அதை தான் இப்போ நம்ம இனிமேல் வர்ற பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லை இதனுடைய தொடர்ச்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஆகவே இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இது ஒரு அருமையான வித்யா, அருமையான லெசன். இனிமேல் வரதெல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும். சாந்தோக்கிய உபநிஷத்தே வந்து இனிமேல் தான் சூடு பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம தியானங்கள் பார்த்துட்டு இருந்தோம், இனிமேல் வந்து அந்த தியானத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். ரொம்ப சப்ஜெக்டே எக்ஸலண்ட்டாக போகும், மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க கிளாஸ். அப்போ இன்றைக்கு நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.